விவிலிய தேடல் பெரிய விருந்து உவமை பகுதி 3.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் என்று லூக்கா நற்செய்தியின் 14 பிரிவு ஆரம்பமாகின்றது. இவ்வரிகளில் கூறப்பட்டுள்ள ஓய்வு நாள், பரிசேயர் தலைவர் வீடு, விருந்து என்ற பெயரில் இயேசுவுக்கு விரிக்கப்பட்ட ஒரு வலை, கூடியிருந்தோரின் கவனம் என்ற 4 அம்சங்கள் ஓர் இறுக்கமான சூழலை உருவாக்கின என்று சென்ற விவிலிய தேடலில் நாம் குறிப்பிட்டோம். இத்தகைய இறுக்கமான சூழலில் மற்றொரு சவாலான அம்சம் இணைந்தது. அங்கே நீர்க்கோர்வை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் என்று லூக்கா நற்செய்தி தொடர்கின்றது. நோயுள்ள ஒருவரை இயேசு குணமாக்கிய இந்த நிகழ்வை இன்று நாம் எண்ணி பார்ப்பது பொருத்தமாக தெரிகின்றது. ஆம் அன்புள்ளங்களே, பிப்ரவரி 11 லூர்து நகரில் மரியன்னை தோன்றிய அந்த திருநாளை கத்தோலிக்க திரு அவை நோயுற்றோர் உலக நாளாக சிறப்பிக்கின்றது. நோயுற்ற ஒருவரை பரிசேயர் தலைவர் தன் வீட்டுக்கு விருந்துண்ண அழைத்திருப்பாரா என்பது சந்தேகம்தான். எனவே நோயுற்றவர் விருந்து நடந்த அந்த வீட்டுக்குள் தன்னை தானே அழைத்து கொண்டார் என்று எண்ணி பார்ப்பதே பொருத்தம் என்று ஒரு சில விவிலிய விரிவுரையாளர்கள் கூறுகின்றனர். இயேசு வாழ்ந்த காலத்தில் கிராமங்களில், சிற்றூர்களில் இவ்விதம் நடப்பது இயல்பு என்பதை இந்த விரிவுரையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அன்பு நெஞ்சங்களே, இன்றும் இத்தகைய நிகழ்வுகள் நம் கிராமங்களில் நடப்பது இயல்புதானே? ஒரு கிராமத்திற்கு முக்கியமான ஒருவர் வருகிறார் என்றால் அந்த செய்தி வெகு விரைவில் கிராமம் முழுவதும் பரவிவிடும். அவர் எந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் சரி, அவரை காண்பதற்கு அந்த வீட்டைச் சுற்றி கிராமமே கூடிவிடும். அந்த வீட்டு உரிமையாளர் அழைப்பு விடுத்தாரா இல்லையா என்றெல்லாம் யாரும் எண்ணி பார்ப்பது கிடையாது, இல்லையா? கிராமத்தில் பல பிரிவுகள் இருந்தாலும் முக்கியமான ஒருவரின் வருகை நேரத்தில் இந்த பிரிவுகள் பெருமளவு தொலைந்து விவரிக்க முடியாத ஒரு சமத்துவம் அங்கு உருவாகும். அன்புள்ளங்களே, இத்தகைய ஒரு சமத்துவச் சூழல் இயேசுவை சுற்றி எப்போதும் நிலவி வந்தது. குறிப்பாக இயேசுவின் குணமளிக்கும் வல்லமை இந்த சமத்துவத்தை இன்னும் அதிகமாக உறுதி செய்தது. நோயுற்றவர் என்ற ஒரே காரணத்தால் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு வாழ்ந்த பலருக்கு இயேசுவின் குணமளிக்கும் வல்லமை புதியதோர் உறுதியை தந்தது. நோயுற்றோரை தீண்டினாலே தீட்டு, எனவே கூட்டங்களில் கலந்து மற்றவர்களை தீட்டுப்படுத்தும் நோயாளிகளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றி இருந்தன. கல்லறிந்து கொல்லப்படுவோம் என்ற அச்சம் இருந்தாலும் இயேசுவை சுற்றியிருந்த கூட்டங்களில் அழைப்பு ஏதுமின்றி நோயுற்றோர் கலந்து கொண்டனர் என்பதை நற்செய்தியின் பல நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. நோயுற்றோருக்கு மட்டுமல்ல அன்பர்களே, நோயுற்றோரின் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியிலும் இந்த நம்பிக்கை வளர்ந்தது என்பதை நாம் பல்வேறு நற்செய்தி நிகழ்வுகளில் காண்கின்றோம். இயேசு போதித்துக் கொண்டிருந்த ஒரு வீட்டில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் முடக்குவாத நோயுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து வந்த நண்பர்கள் வீட்டு கூரையை பிரித்து அந்த நோயுற்றவரை இயேசுவுக்கு முன் இறக்கிய நிகழ்வை நற்செய்தியாளர்கள் மார்க்கு, லூக்கா இருவரும் குறிப்பிட்டுள்ளனர்.
ஆனந்தம் தரவும் ஆரோக்கியம் தரவும் இயேசு அழைக்கின்றவரே, கரம் நீட்டி அழைக்கின்றவரே.
எனது அருமை அன்புள்ளங்களே, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டோர், நோயுற்றோர் ஆகியோருக்கு முதலிடம் கொடுத்து இயேசு துணிவுடன் ஆற்றிய பணி நோயுற்றோரை மட்டுமல்ல இஸ்ரேல் சமுதாயத்தையும் குணமாக்கியது என்று ஸ்கை ஜெத்தானி என்ற எழுத்தாளர் குறிப்பிட்டுள்ளார். 2009 அவர் வெளியிட்ட தி டிவைன் கமாடிட்டி என்ற நூலில் இயேசு தான் வாழ்ந்த கலாச்சாரத்தில் காணப்பட்ட பாகுபாடுகளை எவ்விதம் குணமாக்கினார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அதே நேரம் முன்னேற்றம் என்ற பெயரால் எளிய வாழ்வை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்றுள்ள மேற்கத்திய கலாச்சாரத்தை பற்றி ஜெத்தானி அவர்கள் வருத்தத்தோடு வெளியிட்டுள்ள ஒரு கருத்து நம் கவனத்தை ஈர்க்கின்றது.
மேற்கத்திய கலாச்சாரத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் தன்னை சுற்றி வேலிகள் கட்டுகின்றது. குடும்பங்களுக்குள்ளும் ஒவ்வொருவருக்கும் தனி அறைகள் குறிக்கப்பட்டு சுவர்கள் எழுப்பப்படுகின்றன. அவரவர் தங்கள் அறைக்குள் தொலைக்காட்சி, இணையதள தொடர்பு என்ற வசதிகளை பெருக்கிக் கொள்வதால் அவர்களை சுற்றியுள்ள பிரிவு சுவர்கள் இன்னும் உறுதியாக்கப்பட்டுள்ளன.
அன்பு இதயங்களே, தொடர்பு கருவிகள் பல நூறு மடங்கு பெருகியுள்ள இன்றைய சூழலில் ஒவ்வொருவரும் தனித்தனி தீவுகளை உருவாக்கி சிறைப்பட்டிருப்பது இன்றைய முன்னேற்றங்களை வாங்க நாம் கொடுக்கும் விலை. அன்பு இதயங்களே, சமுதாயத்தில் நிலவும் பல பிளவு சக்திகளை தன்னுடைய பிரசன்னத்தால் அழித்து மக்களை ஒருங்கிணைத்த இயேசுவிடம் நாம் திரும்புவோம். பரிசேயர் தலைவர் வீட்டில் விருந்துண்ண அமர்ந்த இயேசுவுக்கு முன் நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் இருந்தார் என்று லூக்கா நற்செய்தியில் காணும் கூற்றை நாம் அலசும் போது, நோயுற்றவர் எவ்வித அழைப்புமின்றி தானாகவே வந்திருப்பார் என்ற கோணத்தில் இதுவரை சிந்தித்தோம். ஆயினும் நோயுற்ற ஒருவரை பரிசேயர் தலைவர் இந்த விருந்துக்கு அழைத்திருக்க கூடும் என்று வேறு சில விவிலிய விரிவுரையாளர்கள் கூறியுள்ளனர். அங்கிருந்தோர் இயேசுவை கூர்ந்து கவனித்தனர் என்ற வார்த்தைகள் இத்தகைய விளக்கத்தை உறுதி செய்கின்றது. பரிசேயர் தலைவர் இயேசுவை இந்த விருந்துக்கு அழைத்ததே அவரை சோதிப்பதற்குத்தான் என்ற கோணத்தில் நாம் சிந்தித்தால், அவர் நோயுற்ற அந்த மனிதரையும் அழைத்து இயேசுவின் கண்களில் படுமாறு அவரை அங்கு அமர செய்திருப்பார் என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம்தான் இல்லையா? இத்தகைய விளக்கத்திற்கு இந்த விரிவுரையாளர்கள் கூறும் ஒரு முக்கியமான காரணம் என்ன? அது ஓய்வு நாள் என்ற பின்னணி. ஓய்வு நாளில் இயேசு நோயுற்றோரை குணமாக்கும் நிகழ்வுகள் நான்கு நற்செய்திகளிலும் ஏழு முறை சொல்லப்பட்டுள்ளன. அவற்றில் ஐந்து நிகழ்வுகள் லூக்கா நற்செய்தியில் மட்டுமே பதிவாகியுள்ளன. இந்த ஐந்து நிகழ்வுகளில் மூன்று தொழுகை கூடத்தில் நிகழ்ந்தன, நான்காவது பேதுருவின் வீட்டில் நிகழ்ந்தது, ஐந்தாவது நிகழ்வு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய இல்லத்தில் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வைத்தான் இப்போது நாம் சிந்தித்து வருகின்றோம்.
ஒரு வார்த்தையால் என்னை குணமாக்குமே திருமைந்தனே செய்யா, ஒரு வார்த்தையால் என்னை குணமாக்குமே திருமைந்தனே செய்யா.
என தர்ம அன்புள்ளங்களே, பரிசேயர்களும் சட்ட நூல் அறிஞர்களும் இயேசு குணமளிக்கிறார் என்பதை வேண்டா வெறுப்புடன் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அவர் ஓய்வு நாளில் குணமளித்தார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஓய்வு நாள் ஒன்றில் தொழுகை கூடத்தில் கை சூம்பிய ஒருவரை இயேசு குணமாக்கிய நிகழ்வை நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய மூன்று நற்செய்திகளிலும் வாசிக்கின்றோம். இந்நிகழ்வுக்கு விளக்கம் அளிக்கும் ஒரு சில விவிலிய விரிவுரையாளர்கள் கைசூம்பிய மனிதர் தானாகவே அந்த தொழுகை கூடத்திற்கு வந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றனர். வேறு சிலரோ இயேசுவை பரிசோதிக்கும் நோக்கத்துடன் பரிசேயர்கள் நோயுற்றவரை தொழுகை கூடத்திற்கு கொணர்ந்தனர் என்றும் குறிப்பிடுகின்றனர். ஓய்வு நாள் என்ற முக்கியமான விதிமுறையை தொழுகை கூடத்திலே மக்கள் கூட்டத்திற்கு முன்பாகவே இயேசு மீறினார் என்ற குற்றத்தை அவர் மீது சுமத்துவதற்காக பரிசேயர்கள் திட்டமிட்டு மேற்கொண்ட ஒரு முயற்சி இதுவென்று விரிவுரையாளர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். ஓய்வு நாள் விதிகளை மீறினார் என்பது இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொன்னால் அது மிகையல்ல அன்பர்களே. ஓய்வு நாளன்று தொழுகை கூடத்தில் கைசூம்பிய ஒருவரை இயேசு குணமளித்த அந்த நிகழ்வின் இறுதியில் பரிசேயர்கள் ஏனைய மதத் தலைவர்களுடன் கூடி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று திட்டம் தீட்டினர் என்பதை மூன்று நற்செய்தியாளர்களும் பதிவு செய்துள்ளனர். அன்பு இதயங்களே, பரிசேயர்களின் கண்டனங்களுக்கும் திட்டங்களுக்கும் ஏற்கனவே உள்ளாகியிருந்த இயேசு இப்போது பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிலேயே ஓய்வு நாள் விதிகளை மீண்டும் ஒருமுறை மீறுகின்றார். இயேசுவை பொறுத்தவரை
ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே
என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்ததால் நீர்க்கோவை நோயுற்றவரை ஓய்வு நாளில் பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டில் அவர் கண்களுக்கு முன்பாகவே குணமாக்கினார். தான் ஆற்றிய அந்த புதுமையை மேலும் பெரிதுபடுத்தாமல் தன் அடுத்த படிப்பினைகளை அவர்களுக்கு வழங்கினார் இயேசு. பெரிய விருந்து உவமைக்கு முன்னதாக லூக்கா நற்செய்தி 14 பிரிவின் 7-14 முடிய உள்ள இறை சொற்றொடர்களில் விருந்து அளித்தவர்களுக்கும் விருந்தில் கலந்து கொள்ள வந்திருந்தோருக்கும் இயேசு அறிவுரைகள் வழங்கியதாக ஒரு பகுதி கூறப்பட்டுள்ளது. இயேசு வழங்கிய இந்த மிக யதார்த்தமான நடைமுறைக்கு ஏற்ற அறிவுரைகளிலிருந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ள அடுத்த விவிலிய தேடலில் நாம் முயல்வோம்.
சொல்லொன்று நீ பேச சுகம் வாராதோ, அல்லல்களகன்று நலம் சேராதோ. காலடிக்கு விளக்கல்லவா, அதுவே என் பாதைக்கு ஒளி அல்லவா. ஒரு வார்த்தையால் என்னை குணமாக்குமே திருமைந்தனே செய்யா.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.